السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين
இஸ்லாத்தில் உயர்வான நல்லொழுக்கத்தை கடைபிடிப்பது, நல்லொழுக்கத்தை வெளிப்படுத்துவது, வீட்டிலும் சமுதாயத்திலும் எல்லா மட்டத்திலும் உயர்வான நல்லொழுக்கத்தை காட்டுவது, நம்மவர்களிடத்திலும் அந்நியர்களிடத்திலும் நல்லொழுக்கத்தை வெளிப்படுத்தி காட்டுவது தொடர்பாக எந்த அளவு போதனைகள் வழங்கப்பட்டிருக்கின்றதோ, எந்த அளவு இவ்விஷயத்தில் சிறிதிலும் சிறிதான அம்சத்தை கூட விடவில்லையோ, அதுபோன்று வேறு எந்த ஒரு மதத்திலும் இந்த அளவு விரிவாக அது பற்றி எடுத்து கூறப்படவில்லை. ஆனால் துர்பாக்கிய நிலை என்னவென்றால், முஸ்லீம்கள்தான் இவ்வகையில் மிகவும் கீழ்த்தரத்தில் உள்ளவர்களாக கருதப்படுகின்றனர். முஸ்லீம் அல்லாதவர்கள் அவர்களை நோக்கி விரலை உயர்த்தி ஆட்சேபனை செய்கின்றனர். ஏனென்றால் அவர்களது செயல் அவர்கள் கூறுவதற்கு மாற்றமானதாக இருக்கின்றது. ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது செயலாலும் பல்வேறு சந்தர்ப்பங்களில் தமது உம்மத்திற்கு மீண்டும் மீண்டும் நல்லொழுக்கத்தின் உயர்வான தரத்தை அடைவது குறித்தும் வலியுறுத்தியும் கூறியுள்ளார்கள். முஸ்லீம்கள் பொதுவாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்பு இருப்பதாக வாதம் செய்கின்றனர். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கூற்றுகள் மற்றும் நடைமுறைக்கு ஏற்ப அறவே அவர்கள் செயல்படவில்லை. முஸ்லீம்களின் இந்த நிலைமையை கருத்தில் கொண்டவாறு அல்லாஹ் ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பினான். ஆனால் இதன் பக்கமும் இந்த மக்கள் கவனம் செலுத்த மறுத்து வருகின்றனர். இன்னும் சொல்வதென்றால், சில மக்கள் நம்மை எதிர்ப்பதில் சில இடங்களில் சில நாடுகளில் அதன் உச்சத்தை அடைந்திருக்கின்றனர். சாதாரண நல்லொழுக்கத்திலிருந்து விலகி இன்னும் சொல்வதென்றால், நல்லொழுக்கத்தை முற்றிலும் கைவிட்ட நிலையில் ஒரு நபர் எந்த அளவு தரக்குறைவாக நடந்து கொள்வாரோ அவ்வாறு செயல்பட்டு ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மற்றும் அன்னாரை ஏற்றுக்கொண்டவர்கள் தொடர்பாக மிகவும் தரக்குறைவான அசுத்தமான வார்த்தைகளை இவர்கள் பயன்படுத்துகின்றனர். உலகின் எல்லா இடங்களிலும் அதன் விளைவையும் அவர்கள் சுவைத்து வருகின்றனர். ஏற்கனவே நான் கூறியது போன்று, முஸ்லீம் அல்லாதவர்கள் இவர்களை நோக்கி விரலை உயர்த்தி ஆட்சேபனை செய்கின்றனர். இவர்களின் இந்த நிலைமை அகமதிகளாகிய நமக்கு, நாம் நமது எல்லா விதமான முயற்சிகளுடன் உயர்வான நல்லொழுக்கத்தை பேணுவதற்கு முயற்சி செய்வதன் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை நமக்கு உணர்த்துகின்றது. நாம் நமது எல்லா வகையான தகுதிகளையும் பயன்படுத்தியவாறு உயர்வான நல்லொழுக்கத்தை கடைபிடிப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதுவே இஸ்லாத்தின் போதனையாக இருக்கின்றது. இதன் முன்மாதிரியை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முன்னால் நிலைநாட்டியுள்ளார்கள். அல்லது ஏதாவது ஒரு வகையில் இந்த விஷயங்கள் தொடர்பாக அன்னார் நமக்கு அறிவுரை கூறியுள்ளார்கள். அவற்றை கடைபிடிக்காத நிலையில் நாம் அகமதிகளாக இருப்பதில் எந்த பயனும் இல்லை. பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது செயலை நாம் பார்க்கின்ற போது வியக்கத்தக்க தரம் அதில் நமக்கு தென்படுகின்றது. பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது குடும்ப நிலைமைகளை நாம் பார்க்கும் போது, ஒரு சமயத்தில் அன்னாரது ஒரு மனைவி அன்னாரது இன்னொரு மனைவி குள்ளமாக இருப்பதை பார்த்து கிண்டல் செய்த போது கடுமையாக தனது வெறுப்பை அன்னார் வெளிப்படுத்தினார்கள். உணர்வு ரீதியாக எவருக்கும் துன்பம் கொடுக்கக்கூடாது என்பதை அன்னார் வெளிப்படுத்தி கூறினார்கள். பிறிதொரு சந்தர்ப்பத்தில் தனது ஒரு மனைவியிடம் தனது இன்னொரு மனைவியின் ஒரு பணி தொடர்பாக சாதாரணமான வெறுப்பை கூட வெளிப்படுத்தக்கூடாது என்பதை அன்னார் புரிய வைத்தார்கள். சில நேரங்களில் குழந்தைகளின் நல்லொழுக்கத்தை உயர்த்துவது தொடர்பாக அவர்கள் அறிவுரை கூறினார்கள். அதாவது மக்களது பழம் தரும் மரங்கள் மீது கல்லெறிந்து அவற்றிலுள்ள பழுக்காமல் இருக்கின்ற பழங்களை வீணாக்கி விடாதீர்கள் என்று ஒரு சிறுவனிடம் அன்னார் கூறினார்கள். உனக்கு அதிகமாக பசிக்கின்றது என்றால், அதாவது பசியை உன்னால் சகித்துக் கொள்ள முடியவில்லை என்றால், மரத்திற்கு கீழே விழுந்து கிடக்கின்ற பழத்தை பேரித்தம் பழங்களை சாப்பிடு என்று அந்த சிறுவனிடம் அன்னார் கூறினார்கள். ஆனால் அத்துடன் எல்லாவற்றையும் விட சிறந்த விஷயம் என்னவென்றால், நான் உனக்காக உனக்கு அத்தகைய நிலைமை கூட வராமல் இருக்க வேண்டும் என்று நான் துவா செய்கின்றேன். அதாவது கீழே இருந்து பேரித்தம்பழங்களை எடுத்து சாப்பிடுகின்ற அத்தகைய நிலைமை கூட உமக்கு வராமல் இருக்க நான் துவா செய்கின்றேன் என்று அவனுக்கு அறிவுரை வழங்கினார்கள். நீ எவ்வித நிர்பந்தமான சூழ்நிலைக்கும் ஆளாகிவிட வேண்டாம். அல்லாஹ் உனக்காக இதற்கான ஏற்பாட்டை செய்து கொண்டே இருப்பானாக என்று அன்னார் அவனுக்காக துவா செய்தார்கள். இந்த துவாவுடன் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சிறுவனுக்கு உனது தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு அல்லாவின் பக்கம் திரும்புவாயாக என்று அவனுக்கு கவனமூட்டினார்கள். அது அல்லாமல் தவறான வழிமுறையை கடைபிடித்தவாறு மக்களது பொருளை எடுக்கக்கூடாது என்று கவனமூட்டினார்கள். சில நேரங்களில் நிர்பந்தமான சூழ்நிலையில் இவ்வாறு கீழே கிடக்கும் பொருள்களை எடுப்பது ஆகமானதாக ஆகிவிடுகின்றது. என்றாலும் நீ உயர்வான நல்லொழுக்கத்தை கடைபிடிப்பாயாக, இதுவே நன்மையாகும் என்று அன்னார் அந்த சிறுவனிடம் கூறினார்கள். பிறகு இன்னொரு சிறுவன் வேகமாக சாப்பிட்டதன் காரணமாகவும் அல்லது அவனது கை உணவு தட்டு அல்லது பாத்திரத்தில் இங்கும் அங்கும் உழன்று கொண்டிருப்பதன் காரணமாகவும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சிறுவனிடம் முதலில் பிஸ்மில்லா என்று ஓதுவாயாக, உனது வலக்கையால் சாப்பிடுவாயாக, உனக்கு முன்னால் இருந்து சாப்பிடுவாயாக என்று கூறினார்கள். எனவே குழந்தைகளுக்கு இவ்வாறு தர்பியத் வழங்க வேண்டும். அதன் மூலமாக அவர்கள் பெரியவர்களாகும் போது அவர்களிடம் உயர்வான நல்லொழுக்கம் உருவாகும். பிறகு பொய் ஒரு பாவமாகும், மேலும் உண்மை ஒரு நன்மையாகும், நல்லொழுக்கமும் ஆகும். இதனை சிறு வயதிலிருந்தே குழந்தைகளின் உள்ளங்களில் நிலைவேற செய்வதற்காக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு போதனை செய்தார்கள். ஒரு நபித்தோழர் தமது சிறு வயதில் நடந்த சம்பவத்தை அறிவிக்கின்றார்கள். அவர்கள் கூறுகின்றார்கள், ஒருமுறை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கள் வீட்டிற்கு வந்தார்கள். நான் எனது சிறு பிள்ளைத்தனத்தின் காரணமாக சிறிது நேரம் கழிந்த பிறகு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கும் போதே வீட்டிலிருந்து வெளியே விளையாடுவதற்காக செல்ல ஆரம்பித்தேன். அப்போது எனது தாயார், இந்த அருளுக்குரிய சுற்றுச்சூழலில் இருந்து விலகி நான் தொலைவில் செல்வதை தடுப்பதற்காக என்னிடம், நீ இங்கே வா, இப்போது இங்கேயே இருந்துவிடு, நான் உனக்கு ஒரு பொருளை தருவேன் என்று கூறினார். அதை கேட்ட பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீ அவனுக்கு எதையாவது கொடுக்க விரும்புகின்றாயா என்று கேட்டார்கள். அதற்கு எனது தாயார், ஆம், நான் அவனுக்கு ஓர் பேரித்தம்பழத்தை கொடுப்பேன் என்று கூறினார்கள். அதை கேட்ட பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உனக்கு இந்த எண்ணம் இல்லாமல் இருந்திருந்தால், உனது குழந்தையை அழைப்பதற்காக மட்டும் இதனை நீ கூறியிருந்தால், பிறகு நீ பொய் கூறுகின்ற பாவத்தை செய்தவளாக ஆகிவிடுவாய் என்று கூறினார்கள். இப்போது இந்த சிறுவனுக்கு கூட இந்த சிறிய வயதில் உண்மையின் முக்கியத்துவம் மற்றும் பொய்யின் மீது காட்ட வேண்டிய வெறுப்பு மிக தெளிவாக தெரிந்துவிட்டது. தான் பெரியவராக ஆகும் வரை அவர்கள் இந்த விஷயத்தை நினைவில் வைத்திருந்தார்கள். அதனை அவர்கள் அறிவிக்கவும் செய்தார்கள். அதற்கு பிறகு அந்த விஷயத்திற்கு எனது உள்ளத்தில் எந்த அளவு முக்கியத்துவம் இருந்தது என்பதையும் அவர்கள் எடுத்து கூறினார்கள். ஒருமுறை அன்னார் ஒரு நபரிடம், நீங்கள் எல்லா தீமைகளையும் விட்டுவிட முடியாமல் இருந்தாலும் கூட பொய் சொல்வதை மட்டும் விட்டுவிடுங்கள், குறைந்தபட்சம் ஒரு தீமையை விட்டுவிடுங்கள் என்று கூறினார்கள். இப்போது நாம் பார்க்கின்றோம், என்ன இன்றைய முஸ்லிம்களின் தரம் இவ்வாறானதாக இருக்கின்றதா? எந்த அளவு நுட்பத்துடன் பொய்யிலிருந்து தவிர்ந்திருந்து உண்மையை நிலைநாட்ட வேண்டியது உள்ளது என்பதை பார்க்க வேண்டும். இன்னும் சொல்வதென்றால், நாம் நம்மையும் ஆய்வு செய்து பார்க்க வேண்டும். நமது தரம் இப்படிப்பட்டதாக இருக்கின்றதா என்று பார்க்க வேண்டும். ஒரு அறிவிப்பில் வருகின்றது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரும் பாவங்களை பற்றி கூறியவாறு, பெரும் பாவங்கள் இவையாகும். அதாவது அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது, பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியாமல் இருப்பது பெரும் பாவங்களாகும் என்று அன்னார் கூறினார்கள். பிறகு அறிவிப்பாளர் கூறுகின்றார், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாய்ந்து அமர்ந்தவாறு இவ்விஷயங்களை கூறிக்கொண்டே இருந்தார்கள். அந்நிலையில் அவர்கள் எழுந்து அமர்ந்தார்கள். பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், கவனமாக கேளுங்கள், பிறகு பெரும்பாவம் பொய் கூறுவதும் பொய் சாட்சி கூறுவதாகும் என்று கூறினார்கள். பிறகு மீண்டும் மீண்டும் பொய் கூறுவதும் பொய் சாட்சி கூறுவதும் பெரும் பாவமாகும் என்று கூறினார்கள். பிறகு மீண்டும் மீண்டும் அதையே கூறிக்கொண்டிருந்தார்கள். அறிவிப்பாளர் கூறுகின்றார், அன்னார் மீண்டும் மீண்டும் இதனை கூறிக்கொண்டே இருந்தார்கள். அந்தோ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்போது அமைதியாக இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று நாங்கள் விரும்பினோம். பிறகு நாம் இவ்வாறும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது நல்லொழுக்கத்தை வெளிப்படுத்தி இருப்பதை பார்க்கின்றோம். அன்னாரிடம் சகிப்புத்தன்மை மற்றும் பொறுமையின் எத்தகைய தரம் இருந்தது, இது பற்றி எவ்வாறு அவர்கள் அறிவுரை கூறியுள்ளார்கள் என்பதை பார்க்கின்றோம். ஒரு காட்டரபி பள்ளிவாயிலில் சிறுநீர் கழிக்க ஆரம்பித்தார். மக்கள் அவரை தடுப்பதற்காக அவர் பக்கம் ஓடினர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவரை விட்டு விடுங்கள், எந்த இடத்தில் அவர் சிறுநீர் கழித்துள்ளாரோ அங்கு தண்ணீரை ஊற்றி விடுங்கள் என்று கூறினார்கள். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் மக்களுக்கு எளிதான நிலைமையை ஏற்படுத்துவதற்காக படைக்கப்பட்டுள்ளீர்கள், அதல்லாமல் அவர்களுக்கு கஷ்டத்தை கொடுப்பதற்காக அல்ல என்று கூறினார்கள். இதனால் அந்த காட்டரவி எப்போதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பரிவை பற்றி கூறிக்கொண்டே இருந்தார். இன்றைய நாட்களில் முஸ்லிம் அரசுகளும் ஆலிம்களும் முஸ்லிம் பிரிவுகளும் உலகில் கஷ்டத்தை உருவாக்குவதிலேயே முன்னேறி செல்கின்றனர். சிறு விஷயத்திலும் எளிதான நிலைமையை உருவாக்குபவர்களாக அவர்கள் இல்லை. அவ்வாறே பெரிய விஷயத்திலும் எளிதான நிலைமையை உருவாக்குபவர்களாக அவர்கள் இல்லை. ஒரு சந்தர்ப்பத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் தீயதை செய்கின்றீர்கள் அல்லது நல்லதை செய்கின்றீர்கள் என்பதை அறிந்து கொள்ள விரும்பினால் பிறகு நீங்கள் உங்களது அண்டை வீட்டுக்காரரின் பக்கம் பாருங்கள், அதாவது அவர் உங்களை பற்றி என்ன கருத்தை உடையவராக இருக்கிறார் என்று பாருங்கள் என்று கூறினார்கள். பிறகு அதிகாரிகளை பார்த்து, உங்களது உயர்வான நல்லொழுக்கம் பற்றி உங்களை நீங்களே சமுதாயத்தின் தொண்டராக கருதும் போதுதான் தெரிய வரும், மேலும் உங்களது எல்லாவித தகுதிகளையும் பயன்படுத்தியவாறு பொதுமக்களுக்கு நீங்கள் தொண்டு செய்யும் போதுதான் உங்களது நல்லொழுக்கம் பற்றி தெரிய வரும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நமது தலைவர்களிடமும் நமது அதிகாரிகளிடமும் இந்த தரம் எங்கே இருக்கின்றது? ஜமாத் பொறுப்பாளர்களும் இவ்விஷயத்தின் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும். பிறகு எல்லா ஆற்றல்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைத்து அரபு நாட்டை அவர்கள் வெற்றி கொண்ட போது அன்னாரது நல்லொழுக்கத்தின் தரம் எவ்வாறு இருந்தது என்பதை நாம் பார்க்கின்றோம். மக்கா வெற்றியின் போது உயர்வான நல்லொழுக்கத்தை எவ்வாறு அன்னார் வெளிப்படுத்தி காட்டினார்கள்! பகைவர்களை கூட அன்னார் மன்னித்து விட்டார்கள். அந்த பகைவர்கள் உயிரின் பகைவர்களாக இருந்தவர்கள் ஆவர். அவர்கள் தொடர்ந்து அன்னாருக்கு துன்பங்களை கொடுத்து வந்தார்கள். பிறகு அன்னாரது இந்த மன்னிப்பு அவர்களில் பலரும் இஸ்லாத்தை தழுவுவதற்கு காரணமாக ஆகிவிட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உயர்வான நல்லொழுக்கத்தின் தரம் பற்றி குறிப்பிட்டவாறு ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓரிடத்தில் இவ்வாறு கூறுகின்றார்கள், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு நமது நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி, இன்னக அலா ஹுலுக்கின் அஸீம், அதாவது நீர் உயர்வான நல்லொழுக்கத்தில் நிலை பெற்றுள்ளீர் என்று கூறுகின்றான். எனவே இந்த விளக்கத்திற்கு ஏற்ப இதன் பொருள் இதுவாகும், அதாவது நல்லொழுக்கத்தின் எல்லா வகைகளும், அதாவது ஈகை குணம், வீரம், நீதி, கருணை, பேருபகாரம், உண்மை மற்றும் பொறுமை போன்றவை, அதாவது பொறுமையுடன் ஏதாவது ஒரு விஷயத்தை சகித்துக் கொள்வது ஆகியவை உம்மிடம் ஒன்று சேர்ந்துள்ளன. சுருக்கமாக, மனிதனின் உள்ளத்தில் எந்த அளவு ஆற்றல்கள் இருக்கின்றனவோ, உதாரணமாக மரியாதை, வெட்கம், நேர்மை, பரிவு, தன்மான உணர்வு, கொள்கையில் உறுதியாக நிலைநிற்றல், கட்புடைமை, சாட்சி கூறுவது, நடுநிலையை பேணுவது, அனுதாபம் காட்டுவது போன்றவையும், அவ்வாறே வீரம், ஈகை குணம், மன்னிக்கும் தன்மை, பொறுமை, நன்மை செய்தல், உண்மை, நன்றியுணர்வு போன்ற அனைத்தும் தமது இயல்பான நிலைமைகளில் அறிவு மற்றும் சிந்தனையின் ஆலோசனையை பெற்று தத்தமது இடங்களில் மற்றும் சந்தர்ப்பங்களில் வெளிப்படுத்தி காட்டப்படும் போது அவை அனைத்துக்கும் உரிய பெயரே அஹ்லாக், அதாவது நல்லொழுக்கம் என்பதாகும். இந்த எல்லா நல்லொழுக்கங்களும் மனிதனின் இயல்பான நிலைமைகள் மற்றும் இயல்பான உணர்வுகளே ஆகும். அவற்றை சரியான இடத்திலும் பொருத்தமான சந்தர்ப்பத்திலும் தமது எண்ணத்திற்கேற்ப பயன்படுத்தும் சமயத்தில் மட்டுமே அவை நல்லொழுக்கம் என்று அழைக்கப்படுகின்றது. பழக்கமென்ற நிலையில் அல்லாமல் அந்த நல்லொழுக்கங்கள் மூலமாக நல் விளைவுகள் ஏற்பட வேண்டும் என்ற எண்ணத்தில் அவற்றை பயன்படுத்த வேண்டும். சிலருக்கு தண்டனை வழங்க வேண்டியது வந்தால் தண்டனையின் காரணமாக நல் விளைவுகள் ஏற்பட வேண்டும் என்ற எண்ணத்தில் தண்டனை வழங்க வேண்டும். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உயர்வான நல்லொழுக்கத்தை வெளிப்படுத்துவது தொடர்பான பல்வேறு நிலைமைகளை பற்றி குறிப்பிட்டவாறு இவ்வாறு கூறுகின்றார்கள். உயர்வான நல்லொழுக்கம் பற்றி இரண்டு நிலைமைகளில் நமக்கு தெரிய வருகின்றது. ஒன்று, சோதனைகள் மற்றும் கஷ்டங்களின் நிலைமையில் அது தெரிய வருகின்றது. அடுத்து, வெகுமதிகள் கிடைக்கின்ற மற்றும் வசதியான நிலைமைகளிலும் அது தெரிய வருகின்றது. சோதனைகள் மற்றும் கஷ்டங்களின் போது பொறுமையை கடைபிடித்து அல்லாஹ்வின் விருப்பத்தை பெறும் வகையில் உள்ள முன்மாதிரியை காட்டுபவர் உயர்வான நல்லொழுக்கத்தின் எஜமானராக இருக்கின்றார். அவ்வாறே வெகுமதிகள் கிடைக்கும் போது, ஆட்சி கிடைக்கும் போது, பணிவையும் நீதியையும் நிலைநாட்டுபவர் உயர்வான நல்லொழுக்கம் உள்ளவர் என்று அழைக்கப்படுவார். இந்த இரண்டு நிலைமைகளும் நமது நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒளிமயமாக வெளிப்பட்டிருக்கின்றது. மக்காவற்றின் போது எவ்வாறு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது உயிரின் பகைவர்களாக இருந்தவர்களை கூட மன்னித்தார்கள் என்பதை நாம் முதலில் கூறியிருந்தேன். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வாறு கூறுகின்றார்கள், மனிதனின் நல்லொழுக்கம் எப்போதும் இரண்டு வகையில் வெளிப்பட முடியும். ஒன்று, சோதனையின் நிலைமையில் அல்லது வெகுமதிகள் கிடைக்கும் நிலைமையில் அவை வெளிப்படும். ஒரு அம்சம் மட்டும் இருந்து இரண்டாவது அம்சம் இல்லாமல் இருந்தால் பிறகு நல்லொழுக்கத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்ள முடியாது. இறைவன் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நல்லொழுக்கத்தை முழுமைப்படுத்த வேண்டியது இருந்ததால் அவர்களது வாழ்வின் சில பகுதிகள் மக்காவிலும் சில பகுதிகள் மதீனாவிலும் கழிந்தன. மக்காவில் இருந்த எதிரிகள் பெரும் பெரும் துன்பங்களை அன்னாருக்கு கொடுத்த போது அவர்கள் பொறுமையின் முன்மாதிரியை காட்டினார்கள். இம்மக்கள் மிகவும் கடுமையாக அன்னாரிடம் நடந்து கொண்ட பிறகும் கூட அன்னார் அவர்களிடம் சகிப்புத்தன்மையுடன் நடந்து கொண்டார்கள். இறைவனிடமிருந்து அவர்கள் கொண்டு வந்த தூது செய்தியை மற்றவர்களுக்கு எட்ட வைப்பதில் அவர்கள் கவனமற்றவர்களாக இருக்கவில்லை. பிறகு மதீனாவில் அவர்களுக்கு மேலான நிலைமை கிடைத்த போது, அதே எதிரிகள் கைது செய்யப்பட்டு அன்னாருக்கு முன்னால் நிறுத்தப்பட்ட போது அவர்களில் பெரும்பாலாரை அன்னார் மன்னித்து விட்டார்கள். பழிவாங்குவதற்கான ஆற்றல் அவர்களிடம் இருந்தும் கூட அவர்கள் பழிவாங்கவில்லை. பிறகு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நல்லொழுக்கம் பற்றி மேலும் குறிப்பிட்டவாறு ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வாறு கூறுகின்றார்கள், இந்த விஷயங்களை மிகவும் கவனமாக கேட்க வேண்டும். பெரும்பாலான மக்களை நான் பார்த்துள்ளேன், கவனமாக அவர்களை பற்றி ஆய்வு செய்துள்ளேன். சிலர் தாராளமாக வழங்குகின்றனர், பெரும் வள்ளலாக இருக்கின்றனர், மக்களுக்கு வழங்கக்கூடியவர்களாக இருக்கின்றனர், ஆனால் அத்துடன் கோபப்படுபவர்களாகவும் இருக்கின்றனர். சிறு சிறு விஷயங்களில் அவர்கள் வெறுப்படைந்து விடுகின்றனர். எவருக்காவது எதையாவது வழங்கினால் பிறகு அவரிடம் வெறுப்படையும் சமயத்தில் தனது பேருபகாரத்தை வெளிப்படுத்தி கூறவும் செய்கின்றனர். கூறுகின்றார்கள், சிலர் சகிப்புத்தன்மையுடையவர்களாக இருக்கின்றனர், ஆனால் கருமிகளாக இருக்கின்றனர். சிலர் கோபமும் ஆத்திரமும் வருகின்ற நிலைமையில் தடியால் அடித்து அடித்து பிறரை தான் கூறுவதை ஏற்றுக்கொள்ள வைக்கின்றனர். ஆனால் பணிவும் தாழ்மை குணமும் பெயருக்கு கூட அவர்களிடம் இருப்பதில்லை. சிலரிடம் பணிவும் தாழ்மை குணமும் அவர்களிடம் மிகவும் உயர்ந்த தரத்தில் இருப்பதை நாம் பார்க்கின்றோம், ஆனால் அவர்களிடம் வீரம் இருப்பதில்லை. பணிவு இருந்தாலும் வீரம் இருப்பதில்லை. ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் சின்ன விஷயத்திற்காக கூட அவர்கள் கோழைத்தனத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கின்றனர். ஹுதூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், ஒவ்வொரு மனிதனும் எல்லா நட்பண்புகளையும் ஒருங்கே பெற்றவனாக இருக்க முடியாது என்பது சரிதான். ஆனால் அத்துடன் அவன் முற்றிலும் இழப்பிற்குரியவனாகவும் இருக்கக்கூடாது. ஹுதூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி குறிப்பிட்டு கூறியவாறு கூறினார்கள், இந்த நல்லொழுக்கங்கள் தொடர்பான எல்லாவற்றையும் விட முழுமையான நிகரற்ற முன்மாதிரி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன்மாதிரியாகும். அவர்கள் முழுமையான நல்லொழுக்கத்தை உடையவராக இருந்தார்கள். எனவேதான் அவர்களை பற்றி இன்னகலா ஹுலுக்கின் அலீம் என்று அல்லாஹ் கூறினான். எனவே துன்பங்களின் காலகட்டம் வந்தபோதும் அவர்கள் நல்லொழுக்கத்தை காட்டினார்கள். எத்தகைய பொறுமையை அன்னார் வெளிப்படுத்தி காட்டினார்கள் என்றால் அதை பார்த்த உலகமே வியப்பில் ஆழ்ந்து விட்டது. முழு அரபு நாட்டின் ஆட்சியும் அன்னாருக்கு கிடைத்த போது அவர்கள் அநீதி இழைத்த அனைவரையும் மன்னித்து விட்டார்கள். எனவே நல்லொழுக்கத்தின் உயர்வான தரத்தை எல்லா நிலையிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்டுள்ள ஒவ்வொரு உண்மையான முஸ்லிமும் எப்போதும் தன் முன்னால் வைத்திருக்க வேண்டும், அவற்றை வெளிப்படுத்தி காட்டவும் வேண்டும். இது தொடர்பாக ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நமக்கு எவ்வாறு வழிகாட்டியுள்ளார்கள்? ஹஜரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நல்லொழுக்கம் தொடர்பாக இவ்வாறு கூறுகின்றார்கள். இந்த உயர்வான நல்லொழுக்கம் எத்தகையது என்றால், அது மக்களை தன் பக்கம் ஈர்த்து கொண்டு வந்துவிட்டது. மேலும் அது ஒரு அற்புதத்தை காட்டியது. நீங்கள் இந்த நடைமுறையை பின்பற்றி நடந்தவாறு உங்களது ஒழுக்கத்தை நல்லதாக ஆக்கிக் கொண்டால், ஒவ்வொரு நல்லொழுக்கத்தையும் அதற்கேற்ற இடம் மற்றும் சந்தர்ப்பத்திற்கு ஏற்ப பயன்படுத்தினால் நீங்களும் அற்புதங்களை காட்டுபவராக ஆக முடியும். அன்னார் கூறுகின்றார்கள், வழக்கத்திற்கு அப்பாற்பட்ட அடையாளங்களை பற்றி மக்கள் ஏதாவது ஒரு வகையில் சாக்கு போக்குகளை கூறிவிடுகின்றனர். அவற்றை அவர்கள் தட்டி கழிக்க விரும்புகின்றனர். ஆனால் நல்லொழுக்க நிலைமையானது எத்தகைய ஒரு அற்புதம் என்றால், அதற்கு எதிராக ஆட்சேபனை செய்தவாறு எவரும் விரலை உயர்த்த முடியாது. இதன் காரணமாகவே நமது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எல்லாவற்றையும் விட பெரிய வலுவான அற்புதமாக நல்லொழுக்கமே வழங்கப்பட்டிருக்கின்றது. அதை பற்றியே இன்னக்க அலா ஹுலுக்கின் அசீம் என்று இறைவன் கூறியுள்ளான். அன்னார் கூறுகின்றார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக வெளிப்பட்ட வழக்கத்திற்கு அப்பாற்பட்ட ஒவ்வொரு அடையாளமும் ஆதாரத்தின் ஆற்றலின் அடிப்படையில் எல்லா நபிமார்களின் அற்புதங்களை விட சுயமே பெரிதாக இருந்தாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய நல்லொழுக்கத்தின் அற்புதமானது அவை எல்லாவற்றையும் விட முதல் இடத்தில் இருக்கின்றது. அதற்கு நிகரான ஒன்றை உலகத்தின் வரலாறால் எடுத்து கூற முடியவில்லை, இனியும் எடுத்து கூற முடியாது. தொடர்ந்து கூறுகின்றார்கள், ஒவ்வொரு நபரும் தமது தீய ஒழுக்கத்தை கைவிட்டுவிட்டு, தீய பழக்கங்களை கைவிட்டுவிட்டு அழகிய நல்லொழுக்கங்களை தன்னிடம் உருவாக்கி கொண்டால் அவருக்கு அதுதான் அற்புதமாக திகழும். இவ்வாறு செய்தால் இது மிகப்பெரும் அற்புதமாகும். அதாவது தீய ஒழுக்கங்களை கைவிட்டுவிட்டு நன்மைகளை தங்களிடம் உருவாக்க வேண்டும். உதாரணமாக, மிகவும் கடுமையான முரட்டு சுபாவத்தை உடைய ஒருவர் மற்றும் கோபப்படுபவர் தமது இந்த பழக்கங்களை கைவிட்டுவிட்டு சகிப்பு தன்மையையும் மன்னிக்கும் தன்மையையும் கடைபிடித்தால், அல்லது கருமித்தனத்தை கைவிட்டுவிட்டு எல்லாவற்றையும் தன்னிடமே தடுத்து வைத்துக் கொள்வதற்கு பகரமாக தாராளமாக அவற்றை பிறருக்கு வழங்கினால், அல்லது பொறாமைப்படுவதற்கு பகரமாக பிறரிடம் அனுதாபத்துடன் நடந்து கொண்டால், அந்நிலையில் சந்தேகமின்றி அதுவே பெரும் அற்புதமாகும். இத்தகைய மாற்றம் ஏற்பட்டுவிட்டால் பிறகு அதனால் அற்புதம் நிகழ்கின்றது. பிறகு அது தன் விளைவுகளையும் காட்டுகின்றது. தொடர்ந்து கூறுகின்றார்கள், அவ்வாறே சுயமாக புகழப்படுவதையும் சுய நலத்தையும் விட்டுவிட்டு அவர் பணிவையும் தாழ்மை குணத்தையும் கடைபிடிக்கும் போது இந்த தாழ்மை குணமே அற்புதமாக இருக்கின்றது. தான் பிறர் மூலம் புகழப்படுவதையும் தன்னை பெரிதாக வெளிப்படுத்தி காட்டுவதையும் விட்டுவிட்டு பணிவை கடைபிடித்தால் இது அற்புதமாக ஆகிவிடும். ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், அற்புதங்களை நிகழ்த்தி காட்டுபவராக ஆகுவதை உங்களில் யார்தான் விரும்பாமல் இருப்பார்? ஒவ்வொருவரும் இதைத்தான் விரும்புகின்றார் என்பதை நான் அறிவேன். எனவே இது நிரந்தரமாக இருக்கின்ற உயிருள்ள அற்புதமாகும். மனிதன் நல்லொழுக்கத்தின் நிலையை சரி செய்தால் பிறகு அது எத்தகைய அற்புதமாக இருக்கும் என்றால், அதன் தாக்கம் ஒருபோதும் அழிந்து விடாது. மாறாக அதன் பயன் தொலைதூரம் வரை சென்று சேர்கிறது. எனவே நம்பிக்கை கொண்டவர் படைக்கப்பட்டவர்கள் மற்றும் படைத்தவன் ஆகியோரின் பார்வையில் அற்புதங்களை உடையவராக ஆகிவிட வேண்டும். உல்லாசமாக இருந்த பலரும் வழக்கத்திற்கு அப்பாற்பட்டதாக இருந்த எந்த ஒரு அடையாளத்தையும் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்ததை நாம் பார்க்கின்றோம். ஆனால் நல்லொழுக்கத்தின் நிலைமையை பார்த்து அவர்களும் கூட தலைகுனிந்து விட்டனர். அவற்றை ஏற்றுக்கொள்வதை தவிர அவர்களுக்கு வேறு வழி கிடைக்கவில்லை. பெரும்பாலான மக்களின் வாழ்க்கை வரலாற்றில் அவர்கள் நல்லொழுக்கத்தின் அற்புதத்தை கண்டே உண்மையான மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதை நீங்கள் காண்பீர்கள். வெளிப்படையாக பார்க்கும்போது உலகவாதிகள் கூட நல்லொழுக்கத்தை காட்டுபவர்களாக இருப்பர். ஆனால் எதற்கு நல்லொழுக்கம் என்று நாம் பெயர் சூட்டுகின்றோமோ, பொதுவாக அது ஒரு வெளிவேஷமாகத்தான் இருக்கின்றது. தங்களை நல்லவர்கள் என்று நிரூபிப்பதற்காக மட்டுமே அவர்கள் இந்த நல்லொழுக்கங்களை கடைபிடிக்கின்றனர். எங்கு அவர்களுக்கு சுய பயன்கள் இருக்குமோ அங்கு அவர்கள் தம்மை தாமே நல்லவர்கள் என்று நிரூபிக்கின்றனர். ஆனால் உள்ளத்தில் வேறொன்று இருக்கும். சில நேரங்களில் ஓர் உயர் அதிகாரிக்கு முன்னால், செல்வந்தருக்கு முன்னால் மிகவும் நல்லொழுக்கத்தை கடைபிடிப்பவர்களாக அவர்கள் தம்மை காட்டிக்கொள்கின்றனர். ஆனால் இது ஆமாம் போடுகின்ற செயலாகும். இது அவர்களின் பலகீனத்தை வெளிப்படுத்துகின்ற விஷயமாகும். ஏனென்றால் அச்சத்தின் காரணமாகவோ அல்லது கோழைத்தனத்தின் காரணமாகவோ அவர்கள் அத்தகைய விஷயங்களை பேசுகின்றனர். இது இஸ்லாத்தின் போதனை அல்ல. ஏனென்றால் இது இஸ்லாத்தின் உண்மையான நல்லொழுக்கம் அல்ல என்று ஹுதூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள். மாறாக உள்ளத்தால் இவ்விஷயங்களை வெளிப்படுத்துவதுதான் உயர்வான நல்லொழுக்கமாகும். அனுதாபத்துடன் நடந்து கொள்வதாக இருந்தால் உளப்பூர்வமாக அவ்வாறு நடக்க வேண்டும். மற்ற நட்பண்புகளை வெளிப்படுத்துவதாக இருந்தாலும் உள்ளத்தால் அவற்றை வெளிப்படுத்த வேண்டும். இவ்விஷயத்தை விளக்கியவாறு ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் இவ்வாறு கூறுகின்றார்கள். நல்லொழுக்கம் இரு வகைப்படும். அவற்றில் ஒன்று இன்றைய நாட்களில் புதிதாக கல்வி கற்றவர்கள் எடுத்து கூறுவதாகும். அதாவது சந்திப்புகளின் போது நாவால் பொய்யாக புகழ்ந்து கூறுவது மற்றும் ஆமாம் போடுகின்ற நடைமுறையை அவர்கள் காட்டுகின்றனர். ஆனால் அவர்களது உள்ளங்களில் நயவஞ்சகமும் வெறுப்பும் நிறைந்திருக்கும். இத்தகைய ஒழுக்கம் திருக்குர்ஆனுக்கு மாற்றமானதாகும். இரண்டாவது வகையான நல்லொழுக்கம் என்பது உண்மையான முறையில் அனுதாபத்துடன் நடந்து கொள்வதாகும். உள்ளத்தில் நயவஞ்சகம் இருக்கக்கூடாது. பொய்யாக புகழ்ந்து கூறுவது, ஆமாம் போடுவது ஆகியவற்றை பயன்படுத்தக்கூடாது. இதை பற்றி இறைவன் இன்னல்லாஹ யாமுரு பில் அதிலி வல் இஹ்சானி வ ஈதாயில் குர்பா என்று கூறுகின்றான். இதுவே முழுமையான வழிமுறையாகும். நீதியுடனும் நேர்மையுடனும் நடந்து கொள்ளுங்கள். எது உண்மையோ அதை கூறுங்கள். பிறகு எங்கு பேருபகாரம் செய்ய வேண்டிய நிலைமைகள் உருவாகின்றதோ அங்கு பேருபகாரம் செய்ய வேண்டும். பிறகு அதிலும் முன்னேறி சென்றால் பிறகு மற்றவர்களிடம் ஒரு தாய் தனது குழந்தையுடன் நடந்து கொள்வதை போன்றும், மிகவும் நெருங்கிய உறவினர் தமது இன்னொரு நெருங்கிய உறவினரிடம் நடந்து கொள்வதை போன்றும் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். அத்தகைய நல்லொழுக்கத்தை அவர்களிடம் வெளிப்படுத்தி காட்ட வேண்டும். ஹுதூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், இதுவே முழுமையான வழிமுறையாகும். ஒவ்வொரு முழுமையான வழிமுறையையும் வழிகாட்டலும் இறைவனின் வார்த்தைகளில் நமக்கு கிடைக்கின்றது. யார் அவற்றிலிருந்து முகம் திருப்பி சென்று விடுகின்றாரோ அவர்கள் வேறிடத்தில் நேர்வழியை பெற முடியாது. நல்ல போதனையானது தனது நல்ல தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கு உள்ளத்தின் தூய்மையை வேண்டுகின்றது. எவர்கள் இதிலிருந்து விலகி தொலைவில் சென்று விடுகின்றனரோ அவர்களை ஆழமான பார்வையுடன் நீங்கள் பார்த்தால் கண்டிப்பாக அவர்களிடம் அழுக்கு தென்படும். எனவே இதற்காக உள்ளத்தின் தூய்மை அவசியமானதாகும். தம்மைத்தாமே இறைவனின் விருப்பம் மற்றும் அவனது கட்டளைக்கேற்ப நடக்க வைப்பது அவசியமானதாகும். ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், வாழ்க்கைக்கு எந்த ஒரு உத்தரவாதமும் கிடையாது. தொழுகை, உண்மை மற்றும் தூய்மையில் முன்னேறுங்கள். அதாவது இறை வணக்கத்தில் முன்னேறுங்கள். உங்களது உண்மையின் தரத்தை உயர்த்துங்கள். உங்களது ஒவ்வொரு விஷயத்திலும் உண்மையை உருவாக்குங்கள். சிலர் நன்மைகள் என்றால் என்ன என்று கேட்கின்றனர். சிலர் வெளிப்படையான தொழுகைகளும் இறை வணக்கமும் தான் நன்மைகளாகும் என்று கருதுகின்றனர். அவற்றை நிறைவேற்றிவிட்டால் பெரும் நன்மையை செய்ததாக ஆகிவிடும் என்று கருதுகின்றனர். ஏனைய பல அடிப்படையான நல்லொழுக்கங்களை அவர்கள் பொருட்படுத்துவதே இல்லை. இது பற்றி மிகவும் அழகான முறையில் ஒளியூட்டியவாறு ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வாறு கூறுகின்றார்கள், நல்லொழுக்கம் மற்ற நன்மைகளின் திறவுகோலாகும். எவர்கள் தமது ஒழுக்கத்தை சீர்திருத்திக் கொள்வதில்லையோ அவர்கள் படிப்படியாக பயனற்றவர்களாக ஆகிவிடுகின்றனர். அவர்களிடமிருந்து எந்த ஒரு நன்மையும் கிடைக்காது. அன்னார் கூறுகின்றார்கள், எனது கொள்கை இதுவாகும். அதாவது உலகில் ஒவ்வொரு பொருளும் பயன் தரக்கூடியதாக இருக்கின்றது. விஷம் மற்றும் அசுத்தம் கூட பயன் தரக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் எந்த மனிதன் உயர்ந்த நல்லொழுக்கங்களை கடைபிடித்து பிறருக்கு பயன் தரக்கூடியவனாக ஆகுவதில்லையோ அப்படிப்பட்டவன் எதற்கும் உதவாதவனாக ஆகிவிடுகின்றான். எனவே உயர்வான நல்லொழுக்கம் மனிதனிடம் இருந்தால்தான் அவன் பயன் தரக்கூடியவனாக ஆக முடியும். ஹுதூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், பிணம் விலங்குகளை விட மோசமானதாக ஆகிவிடுகின்றது. விலங்குகளின் தோலும் எலும்புகளும் பயன் தரக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் பிணத்தின் தோல் கூட பயன் தரக்கூடியதாக இருப்பதில்லை. இந்த ஒரு நிலையில்தான் மனிதன் பல்ஹும் அசல்லு, அதாவது விலங்குகளை விட மோசமானவன் என்பதற்கு பொருந்தக்கூடியவனாக ஆகிவிடுகின்றான். மிகவும் கீழ்த்தரமான ஒரு பொருளாக அவன் ஆகிவிடுகின்றான். எனவே நல்லொழுக்கத்தை சரி செய்வது மிகவும் அவசியமான விஷயமாகும். ஏனென்றால் நன்மைகளின் தாய் நல்லொழுக்கமே ஆகும். நல்லொழுக்கம் உருவானால்தான் மற்ற நன்மைகளை செய்வதற்கான நல்வாய்ப்பு கிடைக்கின்றது. அன்றாட விவகாரங்களில் இந்த நல்லொழுக்கம் எவ்வாறு வெளிப்படுகின்றது? இது பற்றி ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் இவ்வாறு கூறுகின்றார்கள், பிச்சை கேட்பவரை பார்த்து கோபப்படுகின்ற பழக்கம் சில மனிதர்களிடம் இருக்கின்றது. தேவையுடையவர் எவராவது வந்தால் அவரை பார்த்து கோபப்படுகின்றனர். மௌலவிகளின் தன்மை அவர்களிடம் இருந்தால் கேட்பவருக்கு ஏதாவது வழங்குவதற்கு பகரமாக கேட்பது பற்றி அவருக்கு புரிய வைக்க ஆரம்பித்து விடுகின்றனர். கேட்பவருக்கு வழங்குவதற்கு பகரமாக அறிவுபூர்வமான விஷயங்களை அவரிடம் பேச ஆரம்பித்து விடுகின்றனர். அல்லது கேட்பதில் உள்ள தீமைகள் மற்றும் நன்மைகள் பற்றி அவருக்கு எடுத்து கூற ஆரம்பித்து விடுகின்றனர். தொடர்ந்து கூறுகின்றார்கள், அவர் மீது தான் மௌலவி என்ற திகிலை அமரச் செய்து சில நேரங்களில் அவர்களை பார்த்து நீங்கள் படு சோம்பேறிகள் ஆவீர்கள் என்றும் கூறிவிடுகின்றனர். அந்த மக்கள் மீது பரிதாபமே, அவர்களுக்கு அறிவு இல்லை. நல்ல உள்ளத்தையுடைய நேர்மையான இயல்பையுடைய மனிதனுக்கு கிடைக்கின்ற சிந்திக்கும் திறன் அவர்களிடம் இல்லை. சிந்திக்கும் தன்மையை கொண்டவர்களாக அவர்கள் இல்லை. கேட்கக்கூடியவர் ஆரோக்கியம் உள்ளவராக இருந்தும் கூட அவர் பிறரிடம் யாசிக்கின்றார் என்றால் சுயமே அவர் பாவம் செய்கின்றார் என்பதை கூட அவர்கள் சிந்திப்பதில்லை. ஆரோக்கியமாக இருக்கும் நிலையிலும் ஒருவர் உங்களிடம் வந்து கேட்டால் அவர் செய்கின்ற அந்த பாவம் அவரது தலை மீது வந்துவிடும். அவர் கேட்டால் நீங்கள் அவருக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும். தொடர்ந்து கூறுகின்றார்கள், அவருக்கு சிறிது வழங்குவதனால் கண்டிப்பாக எந்த பாவமும் நிகழ்ந்து விடாது. மாறாக நவிமொழியில் லவ் அதாக ராகிபன் என்ற சொற்கள் வருகின்றன. அதாவது யாசகம் கேட்பவர் சவாரி செய்தவாறு வந்தாலும் கூட அவருக்கு எதையாவது கொடுக்க வேண்டும். மேலும் திருக்குரானில் வம்ம சாயில ஃபலா தன்ஹர், மேலும் உமது உதவியை கோருபவரை நீர் கடிந்து கொள்ளாதிருப்பீராக என்ற கட்டளை இருக்கின்றது. ஹுதூர் அலைஹிஸ்ஸலாம் கூறுகின்றார்கள், இதில் இன்ன வகையில் உள்ள யாசகம் கேட்பவரை நீர் அதட்டுவீராக, இன்ன வகையில் உள்ள யாசகம் கேட்பவரை அதட்டாமல் இருப்பீராக என்று விளக்கமாக எதுவும் கூறப்படவில்லை. எனவே உங்களிடம் கேட்பவரிடம் நீங்கள் கடினமாக நடந்து கொள்ளாதீர்கள். ஏனென்றால் அதன் மூலமாக ஒரு வகையான தீய ஒழுக்கத்திற்கான விதை விதைக்கப்படுகின்றது. கேட்பவரிடம் விரைவாக வெறுப்படைந்து விடக்கூடாது. இதனையே நல்லொழுக்கம் வேண்டுகின்றது. இந்த வழிமுறையின் மூலமாக உங்களை நன்மையிலிருந்து விலக்கி வைக்க வேண்டும், தீமைக்கு உங்களை வாரிசாக்க வேண்டும் என்பது ஷைத்தானின் விருப்பமாகும். பிறகு அவர்கள் கூறுகின்றார்கள், சிந்தனை செய்யுங்கள், ஒரு நன்மையை செய்வதன் மூலம் இன்னொரு நன்மை பிறக்கின்றது. இவ்வாறே ஒரு தீமை இன்னொரு தீமைக்கு காரணமாக ஆகிவிடுகின்றது. எவ்வாறு ஒரு பொருள் இன்னொரு பொருளை தன் பக்கம் ஈர்த்து கொள்கின்றதோ அவ்வாறே இந்த ஈர்க்கும் தன்மையை அல்லாஹ் ஒவ்வொரு செயலிலும் வைத்துள்ளான். உங்களிடம் யாசகம் கேட்பவர்களிடம் நீங்கள் மென்மையுடன் நடந்து கொண்டால், இவ்வாறு நீங்கள் நல்லொழுக்கத்தின் சதக்காவை கொடுத்துவிட்டால் பிறகு இறுக்கம் விலகி நீங்கள் மற்ற நன்மைகளையும் செய்வீர்கள். அதாவது உள்ளத்தில் உருவாகின்ற தடை நீங்கி மற்ற நன்மைகளையும் செய்வதற்கான நல்வாய்ப்பு கிடைக்கின்றது. தொடர்ந்து கூறுகின்றார்கள், மேலும் அவருக்கு நீங்கள் சிறிது வழங்கவும் செய்வீர்கள். பிறகு நமது சமுதாயத்தில் பொதுவாக பெற்றோர்கள் தொடர்பாக இந்த கேள்வி கேட்கப்படுகின்றது. பெற்றோர்கள் அகமதிகளாக இருந்தால் அல்லது எதிர்க்கின்றனர் என்றால் அவர்களுக்குரிய கண்ணியத்தை ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எவ்வாறு நிலைநாட்டினார்கள்? இவ்வாறே ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஷேக் அப்துல் ரஹ்மான் சாஹிப் காதியானி அவர்களின் தந்தையார் தொடர்பாக அவரிடம் கேட்டுவிட்டு அவர்களுக்கு இவ்வாறு அறிவுரை கூறினார்கள், அவர்களுக்காக நீங்கள் துவா செய்யுங்கள், எல்லா வகையிலும் இயன்றவரை பெற்றோர்களின் உள்ளத்திற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்த வேண்டும். மேலும் முன்னரை விட அதிகமாக அவர்களுக்கு உங்களது எண்ணற்ற நல்லொழுக்கங்களையும் தூய முன்மாதிரியையும் வெளிப்படுத்தி காட்டியவாறு இஸ்லாத்தின் உண்மையை அவர் ஏற்றுக்கொள்ளும்படி செய்யுங்கள். ஏனென்றால் அவர்களின் தந்தை முஸ்லீமாக இருக்கவில்லை. எனவே அவர்களுக்கு உங்களது முன்மாதிரியை காட்டுங்கள், அதன் மூலம் இஸ்லாத்தின் உண்மையை அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள். கூறுகின்றார்கள், நல்லொழுக்க முன்மாதிரியானது எத்தகையதொரு அற்புதம் என்றால் அதற்கு சமமாக வேறெந்த அற்புதமும் இருக்க முடியாது. உண்மை இஸ்லாத்தின் அளவுகோல் இதுவாகும். இதன் மூலமாக மனிதன் உயர்ந்த நல்லொழுக்கத்தில் நிலை பெற்று விடுபவனாக ஆகிவிடுகின்றான். அவன் ஒரு தனிச்சிறப்புமிக்க நபராக ஆகிவிடுகின்றான். இறைவன் உங்கள் மூலமாக அவர்களது உள்ளத்தில் இஸ்லாத்தின் மீது உள்ள அன்பை இடுவானாக. இஸ்லாம் பெற்றோர்களுக்கு தொண்டு செய்வதை தடுக்கவில்லை. மார்க்கத்திற்கு எவ்வித பாதகமும் ஏற்படாத வகையில் உலக விஷயங்களில் எல்லா வகையிலும் முழுமையாக அவர்கள் கூறுவதற்கு கீழ்ப்பணிந்து நடக்க வேண்டும். உள்ளத்தாலும் உயிராலும் அவர்களுக்கு தொண்டு செய்யுங்கள். அன்னார் ஒரு சந்தர்ப்பத்தில் இவ்வாறு கூறினார்கள், நல்லொழுக்கம்தான் மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் இடையில் வித்தியாசத்தை ஏற்படுத்துகின்றது. இதனை விளக்கியவாறு ஹுதூர் அலைஹிஸ்ஸலாம் கூறுகின்றார்கள், முதலில் விலங்குகளால் அளவு மற்றும் தரம் ஆகியவற்றை பிரித்தறிய முடியாது. எது அவற்றிற்கு முன்னால் வந்தாலும் எந்த அளவு அது இருந்தாலும் அவற்றை அவை உண்கின்றன. உதாரணமாக நாய் எந்த அளவு சாப்பிடுகின்றது என்றால் இறுதியில் அது வாந்தி எடுக்கின்றது. எவ்வளவு உண்ண வேண்டும், எந்த நிலைமையில் இருக்க வேண்டும், எந்த அளவு உண்ண வேண்டும் என்பதில் அவற்றிற்கு எந்த வித்தியாசமும் இருப்பதில்லை. அன்னார் நாயின் உதாரணத்தை கூறினார்கள், எவ்வளவு சாப்பிட வேண்டும் என்று அதற்கு தெரியாது, அது சாப்பிட்டுக் கொண்டே செல்கின்றது, இறுதியில் அது வாந்தி எடுக்கின்றது. இங்கும் நாம் பார்த்திருக்கின்றோம், சில மக்களின் நிலைமை இவ்வாறுதான் இருக்கின்றது. அவர்களது பேராசை முடிவதே இல்லை. ஆகுமான மற்றும் தகாத வழிகளில் உணவாக இருந்தாலும் சரி அல்லது மக்களின் பொருளாக இருந்தாலும் சரி அவற்றை அவர்கள் விழுங்குவதற்கு முயற்சி செய்கின்றனர். ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், இரண்டாவதாக கால்நடைகள் ஹலால் மற்றும் ஹராமை பிரித்தறிவதில்லை. ஒன்று எவ்வாறு வாழ வேண்டும், நமது நிலைமை எவ்வாறு இருக்க வேண்டும், ஆன்மீகம் என்ன கூறுகின்றது, எந்த அளவு ஆகுமான வழிகள் மூலம் உண்பதற்கும் சம்பாதிப்பதற்கும் உள்ள அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது என்பதெல்லாம் விலங்குகளுக்கு தெரியாது. தனது கருவூலத்தை மட்டும் நிரப்பிக்கொண்டே செல்ல வேண்டும் என்ற நிலை மட்டும் மனிதனிடம் இருக்கக்கூடாது. மாறாக அது பற்றிய அளவை மனிதன் தெரிந்திருக்க வேண்டும். இரண்டாவது விஷயம், விலங்குகளால் ஹராம் மற்றும் ஹலாலுக்கு இடையில் உள்ள வித்தியாசத்தை பிரித்தறிந்து கொள்ள முடியாது. உதாரணமாக காளை மாட்டின் உதாரணத்தை கூறலாம். இது அண்டை வீட்டுக்காரரின் வயலாகும், நான் அங்கு போகக்கூடாது என்பதை அதனால் பிரித்தறிந்து கொள்ள முடியாது. அது புல்லை மேய்கின்ற போது அது எந்த வயலில் மேய்கின்றதோ அங்கு வேலி அமைக்கப்படாமல் இருந்தால் அது தான் மேய்கின்ற வயலின் எல்லையை தாண்டி மற்ற வயலுக்கும் சென்றுவிடும். அதனால் அவற்றை பிரித்தறிய முடியாது. ஹுதூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், இவ்வாறே உணவு உண்ணும் போது பேண வேண்டிய ஒவ்வொரு விஷயத்தையும் அவை பேணுவதில்லை. கூறுகின்றார்கள், எவர் நல்லொழுக்க விதிமுறைகளை மீறி நடக்கின்றாரோ மேலும் அவற்றை பொருட்படுத்தாமல் இருக்கின்றாரோ அவர்கள் ஒரு வகையில் மனிதர்களாகவே இருப்பதில்லை. தூயவை மற்றும் அசுத்தமானவை ஆகியவற்றுக்கு இடையில் வித்தியாசம் தெரியாமல் இப்படிப்பட்டவர்கள் மரணித்தவற்றையும் உண்கின்றனர். ஹுதூர் அலைஹிஸ்ஸலாம் கூறுகின்றார்கள், அநாதைகளின் செல்வங்களை விழுங்குவதில் மக்கள் எவ்வித தயக்கமும் காட்டுவதில்லை. ஒரு அநாதையிடமுள்ள புல்லை ஒரு பசுவின் முன்னால் வைத்தால் அது எவ்வித சஞ்சலமின்றி அதை சாப்பிட்டுவிடும். அதாவது ஒரு பசுவின் முன்னால் புல்லை வைத்துவிட்டால் அது ஆகுமான வழியில் அதற்கு கிடைத்திருந்தாலும் சரி அல்லது தகாத வழியில் அதற்கு கிடைத்திருந்தாலும் சரி பசு அதை சாப்பிட்டுவிடும். இவ்வாறே சில மக்கள் ஆகுமான மற்றும் தகாத வழிகளில் அநாதைகளின் செல்வங்களை விழுங்கி விடுகின்றனர். இவர்களின் நிலைமை பற்றியே அந்நாரு மஸ்வல்லஹும், இவர்களது தங்குமிடம் நரகமாகும் என்று கூறப்பட்டிருக்கின்றது. தகாத வழிகளில் உண்ணும் போது பிறகு அத்தகைய மனிதர்களின் தங்குமிடம் நரகமாக ஆகிவிடுகின்றது. ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் கூறுகின்றார்கள், சுருக்கமாக நினைவில் கொள்ளுங்கள், இரண்டு அம்சங்கள் இருக்கின்றன. ஒன்று இறைவனின் மகத்துவமாகும். எது அதற்கு மாற்றமாக இருக்கின்றதோ அதுவும் நல்லொழுக்கத்திற்கு மாற்றமானதாக இருக்கும். இரண்டாவது படைப்பின்னங்களுடன் பரிவுடன் நடந்து கொள்வதாகும். எனவே எது மனித இனத்திற்கு எதிரானதாக இருக்குமோ அதுவும் நல்லொழுக்கத்திற்கு எதிரானதாகவே இருக்கும். அல்லாவிற்குரிய உரிமைகளை செலுத்தாமலும் அவனது மகத்துவத்தை ஏற்றுக்கொள்ளாமலும் அவனை வணங்காமலும் அவன் கூறுகின்ற விஷயங்களை கவனமாக கேட்காமலும் அவனது திருப்தியை பெறுவதற்கு முயற்சி செய்யாமலும் இருந்தால் அது நல்லொழுக்கம் அல்ல. அவ்வாறு மக்களுக்குரிய உரிமைகளை செலுத்தாமல் தகாத வழிமுறைகள் மூலம் அவர்களது செல்வத்தை விழுங்குகின்றீர்கள் என்றால் அல்லது அவர்களுக்கு இழப்பை ஏற்படுத்த முயற்சி செய்கின்றீர்கள் என்றால் அல்லது வேறு வகையில் தீய ஒழுக்கத்தை வெளிப்படுத்தி காட்டுகின்றீர்கள் என்றால் இதுவும் நல்லொழுக்கத்திற்கு மாற்றமானதாகும். அன்னார் கூறுகின்றார்கள், அந்தோ மனித வாழ்க்கையின் அசல் நோக்கமாகவும் குறிக்கோளாகவும் இருக்கின்ற இந்த விஷயங்களை மிகவும் குறைவான மக்களே சிந்திக்கின்றனர். பிறகு இன்னொரு தீமை ஆணவம் கொள்வதாகும். அது நன்மைகளிலிருந்து மனிதனை விலக்கி வைக்கின்றது. இன்னும் சொல்வதென்றால் அது இறைவனின் வெறுப்பிற்கு காரணமாக நம்மை ஆக்கிவிடுகின்றது. ஹுதூர் அலைஹிஸ்ஸலாம் கூறுகின்றார்கள், மனிதர்களிடம் பல கீழ்த்தரமான தீய ஒழுக்கங்களின் ஜின்கள் இருக்கின்றன என்று சூஃபிகள் கூறுகின்றனர். அவை வெளியேற ஆரம்பிக்கும் போது வெளியேறி கொண்டே இருக்கின்றன. எல்லாவற்றையும் விட கடைசியாக இருக்கின்ற ஜின் ஆணவத்தின் ஜின் ஆகும். அது அவனிடம் இருக்கின்றது. அது இறைவனின் அருள், மனிதனின் உண்மையான முயற்சி மற்றும் துவாக்களினால் வெளியேறுகின்றது. ஹுதூர் அலை இஸ்லாம் அவர்கள் கூறுகின்றார்கள், பல மனிதர்களும் தங்களை பணிவுள்ளவர்களாக கருதுகின்றனர், ஆனால் அவர்களிடம் கூட ஏதாவது ஒரு வகையில் ஆணவம் இருக்கின்றது. எனவே ஆணவத்தின் நுட்பத்திலும் நுட்பமான வகைகளிலிருந்து தவிர்ந்திருக்க வேண்டும். சில நேரங்களில் இந்த ஆணவம் செல்வத்தால் உருவாகின்றது. ஆணவம் கொள்கின்ற செல்வந்தர் மற்றவர்களை ஒன்றுமற்ற வறியவராக கருதுகின்றார். என்னுடன் போட்டி போடுவதற்கு இவர் யார் என்று அவர் கேட்கின்றார். சில நேரங்களில் குடும்பம் மற்றும் குலம் தொடர்பான ஆணவம் ஏற்பட்டு விடுகின்றது. நான் உயர்ந்த குலத்தை சார்ந்தவன், இவர் தாழ்ந்த குலத்தை சார்ந்தவர் என்று அவர் கருதுகின்றார். சில நேரங்களில் அறிவின் காரணமாகவும் ஆணவம் உருவாகி விடுகின்றது. ஒரு நபர் தவறாக எதையாவது கூறிவிட்டால் இவர் உடனடியாக அவரது குறையை பிடித்துக் கொண்டு இவருக்கு ஒரு வார்த்தையை கூட சரியாக சொல்ல தெரியவில்லை என்று கூச்சலிட ஆரம்பித்து விடுகின்றார். சுருக்கமாக, ஆணவத்தின் பல்வேறு வகைகள் இருக்கின்றன. இவை அனைத்தும் மனிதனை நன்மைகளிலிருந்து விலக்கி வைத்து விடுகின்றன. மேலும் மக்களுக்கு பயன் தருவதிலிருந்து அவை அவனை தடுத்து விடுகின்றது. இவை அனைத்திலிருந்தும் நாம் தவிர்ந்திருக்க வேண்டும். பிறகு ஹுதூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், நல்லொழுக்கத்தை விட்டுவிடுவதே தீமையாகவும் பாவமாகவும் இருக்கின்றது. பிறகு இதனால் நன்மை செய்வதற்கான நல்வாய்ப்பும் இல்லாமல் அழிந்து விடுகின்றது. அவர்கள் கூறுகின்றார்கள், ஒருவர் உபச்சாரம் செய்கின்ற போது அதனால் அந்த பெண்ணின் கணவருக்கு எந்த அளவு துக்கம் ஏற்படும் என்பது பற்றி அவருக்கு தெரியாது. அவர் அந்த துக்கத்தை உணர முடியும் என்றால் நல்லொழுக்கத்தின் பங்கு அவருக்கு கிடைத்தால் இத்தகைய தீய செயலை அவர் செய்ய மாட்டார். அத்தகைய தகுதியற்ற மனிதனுக்கு இந்த தீய செயலை செய்வதனால் மனிதனிடம் எத்தகைய அபாயகரமான விளைவுகள் உருவாகின்றன என்பதை பற்றி அவர் தெரிந்திருந்தால் அதிலிருந்து அவர் விலகிவிடுவார். கூறுகின்றார்கள், ஒரு நபர் திருடுகின்றார். அந்த அநீதி இழைப்பவர் இரவில் ஏதாவது சாப்பிடுவதற்காக ஒரு ஏழை மனிதனின் வீட்டில் உள்ளதை திருடிவிடுகின்றார். அவருக்கென்று எதையும் விட்டு வைப்பதில்லை. சில நேரங்களில் இதையும் பார்க்கின்றோம், ஒரு ஏழையின் பல வருடங்களின் உழைப்பை முற்றிலுமாக இந்த திருடர் அழித்து விடுகின்றார். பிறகு அன்னார் கூறுகின்றார்கள், அந்த திருடன் இந்த நிலைமைகளை பற்றி உணர்ந்திருந்தால், நல்லொழுக்க நிலைமையிலிருந்து விலகி குருடராக ஆகாமல் இருந்தால் அவர் ஏன் திருடப் போகின்றார்? பத்திரிகைகளில் வேதனைமிக்க மரணங்களை பற்றிய செய்திகளை படிக்க நேரிடுகின்றது. இந்த சிறுவன் நகையின் மீது கொண்ட பேராசையின் காரணமாக கொல்லப்பட்டான், இந்த இடத்தில் இந்த பெண்ணை கொலை செய்து விட்டனர் என்ற செய்திகளை நாம் படிக்கின்றோம். சிந்தனை செய்து பாருங்கள், நல்லொழுக்க நிலைமை சரியாக இருந்தால் அத்தகைய துன்பங்கள் ஏன் வருகின்றன? தன்னை போன்ற மனிதர் மீது அது போன்ற துன்பங்கள் வரலாம், அதை அவன் உணராமலேயே இருந்து விடலாம். நல்லொழுக்கம் இல்லாமலும், தீமை பற்றிய உணர்வே இல்லாமலும், அல்லாஹ் பற்றிய அச்சமும் இல்லாமலும் உள்ள நிலைமையின் காரணமாகவே இத்தகைய அவல நிலை உருவாகின்றது. அது அல்லாமல் அல்லாவின் மீது உள்ள அச்சமும் மனிதத்தன்மையும் மனிதனிடம் இருந்தால் அவன் ஒருபோதும் இது போன்ற செயல்களை செய்ய மாட்டான். தன ஜமாத்திற்கு அறிவுரை கூறியவாறு ஹுதூர் அலை இஸ்லாம் அவர்கள் கூறுகின்றார்கள், எவர் தமது அண்டை வீட்டுக்காரருக்கு தமது ஒழுக்கத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருப்பதை காட்டுகின்றாரோ, முதலில் அவர் எப்படி இருந்தார், இப்போது எப்படி இருக்கின்றார் என்று காட்டுகின்றாரோ, ஒரு வகையில் அவர் ஒரு அற்புதத்தை காட்டுகின்றார். அதன் தாக்கம் அந்த அண்டை வீட்டுக்காரர் மீது மிகவும் உயர்ந்த நிலையில் ஏற்பட்டு விடுகின்றது. இந்த ஜமாத்தில் என்ன முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது என்பது எங்களுக்கு தெரியவில்லை என்று மக்கள் ஆட்சேபனை செய்கின்றனர். இட்டுக்கட்டி பொய் கூறுவதிலும் கோபத்திலும் ஆத்திரத்திலும் இவர்கள் ஆழ்த்தப்பட்டிருக்கின்றனர் என்று அவதூறாக கூறுகின்றனர். இது அவர்கள் வெட்கப்படுவதற்கு காரணமாக அமையவில்லையா? மனிதன் இது மிகவும் சிறந்தது என்று கருதியவாறு இந்த இயக்கத்திற்கு வந்துள்ளான். ஒரு நல்ல நேர்மையான மகன் தனது தந்தைக்கு இருக்கின்ற நல்ல பெயரை வெளிப்படுத்தக்கூடியவனாக இருக்கின்றான். ஏனென்றால் பையச் செய்து வருபவர் மகனை போன்றவர் ஆவார். எனவே பையச் செய்து இந்த இயக்கத்தில் வருகின்ற உங்கள் மீது மக்கள் இது நடந்தது அது நடந்தது என்று குற்றம் சாட்டுகின்றனர். அவ்வாறு குற்றம் சாட்டுகின்றனர் என்றால் அந்த குற்றங்கள் உண்மையாகவே உங்களிடம் இருக்கின்றன என்பது ஒருபோதும் நிரூபிக்கப்பட்டுவிடக்கூடாது. கூறுகின்றார்கள், எவ்வாறு பௌதீக தந்தை ஒருவரை பூமியில் கொண்டு வருவதற்கு காரணமாக இருக்கின்றாரோ, அவரது வெளிப்படையான வாழ்விற்கு காரணமாக இருக்கின்றாரோ, அதுபோன்று ஆன்மீக தந்தை அவரை வானத்திற்கு கொண்டு செல்கின்றார். அந்த உண்மையான தலைமையகத்தின் பக்கம் அவருக்கு வழிகாட்டுகின்றார். கூறுகின்றார்கள், ஒரு மகன் தனது தந்தைக்கு அவப்பெயரை ஏற்படுத்துவதை நீங்கள் விரும்புவீர்களா? அந்த மகன் விபச்சாரிகளிடம் செல்வதையும் சூதாட்டத்தில் ஈடுபட்டு திரிவதையும் மது அருந்துவதையும் அல்லது தந்தையின் அவப்பெயருக்கு காரணமாக விளங்குகின்ற அத்தகைய தீய செயல்களில் ஈடுபடுவதையும் நீங்கள் விரும்புவீர்களா? இந்த செயலை விரும்புகின்ற எந்த ஒரு மனிதனும் இருக்க மாட்டான் என்பதை நான் அறிவேன். ஆனால் அந்த தகுதியற்ற மகன் அவ்வாறு செயல்படும் போது பிறகு மக்களது நாவு அடைபட்டு இருக்க முடியாது. மக்கள் அந்த மகனை அவனது தந்தையுடன் தொடர்புபடுத்தி இவன் இந்த மனிதனின் மகனாவான், இவன் இந்த தீய செயலை செய்கின்றான் என்றே கூறுவார்கள். அந்த தகுதியற்ற மகன் சுயமே தந்தைக்கு அவப்பெயர் ஏற்பட காரணமாக இருக்கின்றான். இவ்வாறே ஒரு மனிதன் ஒரு இயக்கத்தில் இணையும் போது அவர் அந்த இயக்கத்தின் மகத்துவத்தையும் மதிப்பையும் கருத்தில் கொள்ளாமல் இருந்தால் மேலும் அதற்கு எதிராக செயல்பட்டால் அவர் அல்லாவின் பிடியின் கீழ் வந்து விடுவார். ஏனென்றால் அவர் தன்னை மட்டும் அழிவிற்கு ஆளாக்கிக் கொள்ளவில்லை, மாறாக மற்றவர்களுக்கும் ஒரு தீய முன்மாதிரியாக இருந்து அவர்களை நட்பாக்கியத்தில் இருந்தும் நேர்வழியில் இருந்தும் அவர் விலக்கி வைக்கின்றார். தீய முன்மாதிரியை பார்க்கும்போது மக்கள் அந்த ஜமாத்தை விட்டு விலகி தொலைவில் சென்று விடுவர், அதற்கு அருகில் அவர்கள் வரமாட்டார்கள். எனவே உங்களுக்கு எந்த அளவு சக்தி இருக்கின்றதோ அந்த அளவு நீங்கள் இறைவனிடம் உதவி கேளுங்கள். உங்களது முழுமையான ஆற்றலுடனும் தைரியத்துடனும் உங்களது பலகீனங்களை அகற்ற முயற்சி செய்யுங்கள். அதை நீங்கள் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டால் அப்போது உண்மையுடனும் உறுதியுடனும் கையேந்துங்கள். பணியுடனும் உருக்கத்துடனும் ஏந்தப்பட்ட கைகள் உண்மை மற்றும் உறுதியின் தூண்டுதலால் எழுகின்ற போது அவை காலியாக திரும்ப அனுப்பப்பட மாட்டாது. நாம் நமது அனுபவத்தின் மூலம் இதனை காண்கின்றோம். நமது ஆயிரக்கணக்கான துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றன, இப்போதும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றன. கூறுகின்றார்கள், ஒரு நபர் தன்னை போன்ற மனித இனத்திற்காக அனுதாபம் கொள்கின்ற உணர்வு இல்லாமல் இருக்கின்றார் என்றால் அவர் கருமியாவார் என்பது உறுதியான விஷயமாகும். மற்ற மனிதர்களுக்காக அவரிடம் அனுதாப உணர்வு இல்லை என்றால் அவர் கருமியாவார். நான் நன்மை இருக்கின்ற ஒரு வழியை பார்க்கின்றேன் என்றால் அது பற்றி குரல் கொடுத்து அழைத்து மக்களுக்கு கூறுவது எனது கடமையாகும். ஒருவர் அதற்கேற்ப செயல்படுகின்றாரா இல்லையா என்ற விஷயத்தை நாம் பொருட்படுத்தக்கூடாது. எதுவரை மனிதன் முயற்சி செய்வதில்லையோ, துவாவின் மூலமாக பயனடைவதில்லையோ, அதுவரை அவரது உள்ளத்தில் உருவாகின்ற நோய் அவரை விட்டு விலக முடியாது. அல்லாஹ் கூறுகின்றான், இன்னல்லாஹா லா யுகையிரு மாபி கௌமின் ஹத்தா யுகையிரு மாபி அன்ஃபுசிஹிம். சமுதாயத்தின் மீது வருகின்ற ஒவ்வொரு அழிவையும் துன்பத்தையும் சுயமே அந்த சமுதாயம் தம்மிடமிருந்து விலக்கி வைப்பதற்கு முயற்சி செய்யாதவரை அல்லாஹ் அவற்றை அந்த சமுதாயத்திலிருந்து அகற்ற மாட்டான். அதற்காக தைரியத்துடனும் வீரத்துடனும் அவர்கள் செயல்படாதவரை அல்லாஹ் எந்த மாற்றத்தையும் அந்த சமுதாயத்தில் ஏற்படுத்த மாட்டான். இது அல்லாஹ்வின் மாறாத நடைமுறையாகும். இது பற்றி வலன் தஜிதலி சுன்னத்தில்லாஹி தப்தீலா, நீர் அல்லாஹ்வின் நடைமுறையில் எந்த மாற்றத்தையும் காணமாட்டீர் என்று அல்லாஹ் கூறுகின்றான். எனவே நமது ஜமாத்தாக இருந்தாலும் சரி, வேறு யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் முயற்சி மற்றும் துவாக்கள் மூலம் செயல்படுவதன் மூலமாகவே அவர்களது ஒழுக்கத்தில் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். அது அல்லாமல் அது சாத்தியமற்ற ஒன்றாகும். அல்லாஹ் நமக்கு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன்மாதிரியை பின்பற்றி நடந்தவாறு நமது ஒழுக்கத்தை எல்லா வகையிலும் எல்லா சந்தர்ப்பத்திலும் எல்லா இடத்திலும் எல்லா நிலையிலும் மிகவும் சிறந்த முறையில் வைத்திருப்பதற்கான நல்வாய்ப்பை வழங்குவானாக. நமது நல்லொழுக்கத்தின் தரம் இறைவனது திருப்தியை பெறுவதற்காக இருக்கட்டுமாக, உலகத்திற்கு காட்டுவதற்காக அது இருக்கக்கூடாது. படைப்பினங்களுக்காக உண்மையான அனுதாப உணர்வு நமது உள்ளங்களில் உருவாகட்டும். நாம் இறையச்சத்தின் தரத்தை உயர்த்தக்கூடியவர்களாக இருப்போமாக. நாம் காலத்தின் இமாமை ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். எனவே நமது எந்த ஒரு செயலும் இஸ்லாத்திற்கும் ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவப்பெயரை ஏற்படுத்துவதற்கு காரணமாக இல்லாமல் இருக்கட்டும் என்ற சிந்தனை எப்போதும் நம்மிடம் இருந்து வர வேண்டும். இஸ்லாத்தின் உண்மையான போதனைகளை பரப்புபவர்களாக நாம் இருக்க வேண்டும். மேலும் உலகை இதன் தாக்கத்தின் கீழ் கொண்டு வருபவர்களாக நாம் இருக்க வேண்டும். இதற்கும் மேலாக நாம் நல்லொழுக்கத்தின் தரத்தை உயர்த்துவதற்கு எல்லா சமயத்திலும் முயற்சி செய்பவர்களாக இருப்போமாக. அல்லாஹ்வின் முன்பு குனிந்தவாறு துவாக்கள் செய்து அல்லாஹ்விடமிருந்து இதனை பெறுவதற்கு உதவி கேட்பவர்களாக நாம் இருப்போமாக. தொழுகைகளுக்கு பிறகு நான் ஒருவருக்கு ஜனாதா காஹிப் தொழுகையை தொழ வைப்பேன். கராச்சியை சார்ந்த டிஃபென்ஸ் சொசைட்டி ஹல்காவை சார்ந்த மதிப்பிற்குரிய ஷேக் அப்துல் ஹமீத் சாஹிபுடைய மகனாகிய மதிப்பிற்குரிய ஷேக் அப்துல் மஜீத் சாஹிபுடைய ஜனாதாவாகும் இது. பிப்ரவரி 15 தமது 88 வயதில் இவர்கள் வஃத்தாகிவிட்டார்கள். இன்னா இல்லாஹி வ இன்னா இலஹி ராஜூன். இவரது குடும்பத்தில் அகமதியத் இவர்களது தாத்தாவான ஜலந்தரை சார்ந்த மதிப்புக்குரிய ஷேக் நூர் அகமது சாஹிப் மூலமாக வந்தது. இவரது பெயரை ஹசரத் மசீமோத் அலி இஸ்லாம் அவர்கள் தமது அஞ்சாமி ஆத்தம் என்ற நூலில் தமது 313 சஹாபாக்களின் பெயரை குறிப்பிட்டு எழுதியுள்ள இடத்தில் 242 பெயராக ஷேக் நூர் அகமது சாஹிப் ஜலந்தரி என்று இவர்களது பெயரை எழுதியுள்ளார்கள். 1929 இவர்கள் ஜலந்தரில் பிறந்தார்கள். காதியானில் உள்ள தலீமுல் இஸ்லாம் கல்லூரியில் FSC படித்த பிறகு லாகூரில் உள்ள அரசு கல்லூரியில் கெமிக்கல் இன்ஜினியரிங்கில் இவர்கள் MSc படித்தார்கள். பிறகு 1951 1953 வரை இங்கு UKவின் சர்ரே யூனிவர்சிட்டியில் மெட்டாலஜிக்கல் இன்ஜினியரிங்கில் படித்தார்கள். பிறகு 1951 வரை இங்கு UKவின் சர்ரே யூனிவர்சிட்டியில் மெட்டாலஜிக்கல் இன்ஜினியரிங் படித்தார்கள். பிறகு கராச்சியில் அவர்களுக்கு செக்ரட்டரி ஜாய்தாதாகவும் சதர் இம்தாத் கமிட்டி, ஹல்காவின் சதர், கராச்சியின் துணை அமீர் ஆகிய பொறுப்புகளை வகித்து ஜமாத்திற்கு தொண்டு செய்கின்ற நல்வாய்ப்பு கிடைத்தது. தரமேக மஜ்லிஸ் தஹ்ரீகே ஜதீதின் உறுப்பினராகவும் இவர்கள் இருந்தார்கள். இவர்களது சந்ததிகளில் இவரது ஒரு மகளான சல்மா தாரிக் அவர்கள் இருக்கின்றார்கள். இவர்கள் தாரிக் சுஜாத் சாஹிப் அவர்களின் மனைவி ஆவார்கள். இவர்களுக்கு 2 பேரர்களும் 1 பேத்தியும் இருக்கின்றார்கள். இவர்களது பேரர் எழுதுகின்றார்கள், சிறு வயதிலிருந்தே இவர்கள் காதியானில் இருந்த பெரியோர்களின் நட்பில் இருந்து வந்தார்கள். அல்லாவுடன் ஒரு சிறப்பான தொடர்பு இருந்து வந்தது. இவர்கள் கூறினார்கள், மெட்ரிக் தேர்வில் ஆங்கில பாடத்தின் தேர்வை இவர்கள் சரியாக எழுதவில்லை. இவர்கள் பள்ளிவாயிலை நோக்கி நடந்து வந்து கொண்டிருந்த போது ஹஜரத் மௌலானா ஷேர் அலி சாஹிப் அவர்கள் பள்ளிவாசலிருந்து வெளியே வந்ததும் இவர்கள் அவர்களை சந்தித்தார்கள். மௌலானா சாஹிப் அவர்கள் தேர்வு பற்றி கேட்டபோது நான் தேர்வை நன்றாக எழுதவில்லை என்று இவர்கள் கூறினார்கள். மௌலானா ஷேர் அலி சாஹிப் அவர்கள் கையேந்தி அங்கேயே துவா செய்தார்கள். பிறகு அவர்களிடம் நீங்கள் பாசாகி விடுவீர்கள் என்ற நற்செய்தியையும் கூறினார்கள். அவர்கள் கூறுகின்றார்கள், அந்த துவா எவ்வாறு ஏற்றுக்கொள்ளப்பட்டதென்றால் அதற்கு பிறகு ஒவ்வொரு தேர்விலும் நான் பாசாகி கொண்டே இருந்தேன். துக்கம் மற்றும் மகிழ்ச்சியின் பல்வேறு நிலைமைகள் இவர்களுக்கு வந்தது. இங்கிருந்து சென்ற பிறகு பல்வேறு வேலைகளை இவர்கள் பார்த்து வந்தார்கள். ஜமாத்திற்கு இருந்து வந்த எதிர்ப்பின் காரணமாகவோ அல்லது உயர் அதிகாரிகள் இவர்களுடன் தவறான முறையில் நடந்து கொண்டதன் விளைவாகவோ பல வேலைகளிலிருந்து இவர்கள் வெளியேற்றப்பட்டார்கள். இறுதியில் இவர்கள் வியாபாரம் செய்ய ஆரம்பித்தார்கள். வியாபாரம் செய்தபோது தனக்கு ஏற்படும் செலவுகளுக்காக கொஞ்சம் தொகையை வைத்துக்கொண்டு எஞ்சியிருப்பதை முழுவதுமாக ஜமாத்திற்கு கொடுத்து விடுவார்கள். அவ்வாறு ஜமாத்திற்கு கொடுத்து விடுவேன் என்று அவர்கள் முதலிலேயே உறுதிமொழி எடுத்துக்கொண்டார்கள். பிறகு அல்லாவின் அருளால் தமது வாழ்வின் இறுதி நாள் வரை அல்லாவுடன் செய்த அந்த உடன்படிக்கையை முழுமையாக அன்னார் நிறைவேற்றினார்கள். இவர்கள் வியாபாரம் செய்தார்கள், தொழிற்சாலைகளை நிறுவினார்கள். அவற்றிலிருந்து கிடைக்கும் லாபத்தில் ஒரு பெரும் பகுதியை இவர்கள் ஜமாத்துக்காக செலவு செய்துள்ளார்கள். சந்தா கொடுத்து வந்தார்கள். ஹஜ்ரத் 4வது கலீஃபத்துல் மசீஹ் அவர்கள் MTA-வை துவங்கிய சமயத்தில் அப்போது இவர்கள் உடனடியாக 1 கோடி ரூபாயை அதற்காக வழங்கினார்கள். இவ்வாறே ஒருமுறை ரஷ்யாவில் பள்ளிவாயில் கட்டுவதற்கான எண்ணம் ஹுசூர் ரஹமஹுல்லாஹ் தஆலா அவர்களுக்கு உருவான போது அது பற்றிய அறிவிப்பு வெளியிடப்படுவதற்கு முன்னரே ரஷ்யாவிலிருந்து ஒரு குழு இங்கு வந்து ஹஜரத் 4வது கலீஃபத்துல் மசீஹ் அவர்களை சந்தித்தது. அது பற்றிய விஷயங்கள் பேசப்பட்டு கொண்டிருந்த சமயத்தில் எந்த திட்டமும் இதற்காக அறிவிப்பு செய்யப்படாத நிலையில் ஹுசூர் அவர்களின் தனி செயலர் அவர்கள் ஹுசூர் அவர்களிடம் அங்கு பள்ளிவாசல் கட்டுவதற்காக ஒருவர் ஒரு பெரும் தொகையை கொடுத்துள்ளார் என்று தெரிவித்தார்கள். எந்த ஒரு அறிவிப்பும் செய்யப்படாத நிலையில் அவர்கள் இந்த தொகையை கொடுத்ததற்காக ஹஜரத் 4வது கலீஃபத்துல் மசீஹ் அவர்கள் தமது மகிழ்ச்சியை அவர்களுக்கு தெரிவித்தார்கள். இவ்வாறே அங்குள்ள முரப்பி சாஹிப் அவர்கள் இவ்வாறு எழுதுகின்றார்கள். 2010 லாகூரில் உள்ள தாரு ஜிக்ரில் மே 28 லாகூர் டவுனில் ஷஹாதத் சம்பவம் நிகழ்ந்த சமயத்தில் அதே நாள் மாலை நான் அலுவலகத்திற்கு சென்ற சமயத்தில் செக்ரட்டரிமால் அவர்கள் ஒரு ரசீதில் எழுதுவதை நான் பார்த்தேன். அந்த ரசீதில் அவர்கள் பல பூஜ்யங்களை எழுதி கொண்டிருந்தார்கள். நீங்கள் தவறாக எதுவும் எழுதிவிடவில்லையே என்று நான் அவர்களிடம் கேட்டேன். அதற்கு அவர், இல்லை, இப்போது ஷேக் சாஹிப் அவர்கள் செய்யதுனா பிலால் ஃபண்டிற்காக 1 கோடி ரூபாய் ரொக்கத்தொகையை தந்துவிட்டு சென்றுள்ளார்கள் என்று கூறினார். இவ்வாறு திருக்குறானை வெளியிடுவதற்காகவும் இவர்கள் பெரும் தொகையை வழங்கியுள்ளார்கள். கராச்சி ஜமாத்தின் எண்ணற்ற ப்ராஜெக்டுகளுக்காக இவர்கள் சந்தா கொடுத்துள்ளார்கள். மேலும் மிகவும் எளிமையாகவே எப்போதும் இவர்கள் தமது வாழ்வை கழித்தார்கள். அவர்களது வெளிப்புற தோற்றத்தை வைத்து இவர்கள் 2 தொழிற்சாலைகளுக்கு எஜமானராகவும் பெரும் செல்வந்தராகவும் இருக்கின்றார் என்று தோன்றவே செய்யாது. எதனை சம்பாதித்தாலும் தமது வீட்டின் செலவுகளுக்காக கொஞ்சம் தொகையை வைத்துவிட்டு எஞ்சியிருந்த தொகையை அவர்கள் ஜமாத்திற்கு வழங்கிவிட்டார்கள். இறுதியில் எனது இந்த சொத்துகளும் ஜமாத்திற்கே உரியது என்று அவர்கள் வசியத்தும் செய்திருந்தார்கள். அல்லாஹ் தனது கருணையில் அவர்களை மூழ்க வைப்பானாக. இவர்களது பேரர்களுக்கும் பேத்திகளுக்கும் பிள்ளைகளுக்கும் இவரது மகளுக்கும் பொறுமையையும் தைரியத்தையும் வழங்குவானாக. இவர்களது நல்ல முன்மாதிரியை பின்பற்றி நடப்பதற்கான நல்வாய்ப்பையும் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்குவானாக. தொழுகைகளுக்கு பிறகு இவருக்கு நான் ஜனாதா காயிப் தொழுகையை தொழ வைப்பேன்.
الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل واللسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله